நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இருக்கும் ஒரு பள்ளிவாசல் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து இன்று முஸ்லீம் மற்றும் பௌத்த தரப்பினருக்கு இடையே நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த செய்திகள்.
முதசாசன அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளிவாசலை முன்பிருந்த பள்ளிவாசல் இடத்தில் ஏற்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அங்கே ஒரு அரச மரம் இருக்கின்றது, அந்த அரச மரத்தை நீக்கி தருவதற்கு பௌத்த பிக்குகள் இணக்கம் தெரிவித்தார்கள்.
பேச்சுவார்த்தைகள் முழு திருப்தி அளிப்பதாக சொல்ல முடியாது என்று கூறும் அலவி மௌலானாவின் கருத்துக்கள்.
திருப்தி என்ற தற்காலிகமாக நாங்கள் அவர்கள் சொல்வதை ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையிலே நினைக்கின்ற பொலிசுடைய பிள்ளையின காரணத்துக்காக திருப்போர சம்பவங்கள் ஏற்படுகின்றது. அவ்வப்போது நிகழக்கூடிய விஷயங்களுக்கு போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவு வந்திருக்காது.
இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் பாகிஸ்தான் கொள்கையை நரேந்திர மோடி விமர்சித்துள்ளது தொடர்பிலான தகவலும், தலைவா திரைப்படம் தமிழகத்தில் வெளியாவது தொடர்பில் இருந்து வரும் இழுபறிகள் குறித்த செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
மத்திய கிழக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலத்தில் இருக்கின்ற யூத குடியேற்ற பகுதிகளில் 1000 அதிகமான புதிய வீடுகளை கட்டுவதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் தனது இறுதி ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. இஸ்ரேலிய குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலத்திலும் புதிய வீடுகள் கட்டப்படும் என அந்நாட்டின் வீட்டு வசதி அமைச்சர் யூரி ஏரியல் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தம்மிடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை இன்னும் 3 ஜெருசலத்தில் தொடர இருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வருகிறது.
I believe that Israel is deliberately attempting to block them and to destroy them by saying that these talks have no substance because
பேச்சுவார்த்தைகளையும் சமாதானம் வருவதற்கான வாய்ப்புகளையும் புரட்டி போடுவதற்காக இஸ்ரேல் வேண்டுமென்றே செய்யும் காரியம் இந்த அறிவிப்பு என மூத்த பாலஸ்தீன அரசியல்வாதிகளில் ஒருவரான ஹனான் அஷ்ராவி பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
எகிப்தில் பதவி கவிழ்க்கப்பட்ட அதிபர் முகமது மோர்சியின் கட்சியினர் நாட்டின் மூத்த மதபோதகர் ஒருவர் முன்னெடுத்து வரும் மத்தியஸ்த நடவடிக்கைகளை கடுமையாக சாடியிருக்கிறது. தலைமை இமாம் அல் அசார் அதிபர் மோர்சிக்கு எதிரான சதிப்புரட்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும், இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் மோர்சியின் சுதந்திர மற்றும் நீதிக்கான கட்சி தெரிவித்திருக்கிறது.
He was one of the partners of the conspiracy against the legitimacy.
அதனால் அவர் எந்த அளவுக்கு நடுநிலையானவர் என்பதில் சந்தேகம் இருப்பதாகவும் அந்த கட்சியின் வெளியுறவு பேச்சாளர் முகமது சௌடான் கூறினார். மோர்சியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் போராட்டங்களை தொடர்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
ஏமனில் முக்கியமான இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மையம் ஒன்றுக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த படைகள் மீது அல் கைதா ஆயுததாரிகள் என சந்தேகிக்கப்படுவோர் நடத்திய தாக்குதலில் சிப்பாய்கள் 5 கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஷப்வா பிராந்தியத்தில் இருக்கின்ற பல்ஹாஃப் எரிவாயு தொழிற்சாலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஏமனில் அல் கைதா உறுப்பினர்கள் மீது ஆளில்லா ட்ரோன் விமானங்களை கொண்டு நடத்துகின்ற தாக்குதல்களை அமெரிக்கா 2 தீவிரப்படுத்தியிருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்களில் தீவிரவாத சந்தேக நபர்கள் 38 கொல்லப்பட்டிருப்பதாய் ஏமன் அதிகாரிகள் கூறுகின்றனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த வாரம் மூடப்பட்டிருந்த ஆப்பிரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் இருக்கின்ற அமெரிக்க தூதரகங்களை மீண்டும் திறப்பதாக அமெரிக்கா கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. ஆனால் ஏமனில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் தொடர்ந்து மூடியே இருக்கிறது.
மேற்கு சூடானில் டாஃபூர் பிராந்தியத்தில் 2 பழங்குடி குழுக்களிடையே கடுமையாக மோதல் நடந்து வருகிறது. கிழக்கு டாஃபூரில் ஆடியா நகருக்கு அருகே நேற்று சனிக்கிழமை ரிசாய்கத் மற்றும் மாலியான் இனக்குழுக்களிடையே கடுமையான சண்டை தொடங்கியது. இந்த மோதல்களில் 30 போராளிகள் கொல்லப்பட்டதாக 2 தரப்புகளும் கூறியிருக்கின்றன. ஆனால் குறைந்தது 100 வரை பலியாகியிருப்பதாக இன்னொரு தகவல் தெரிவிக்கிறது. இந்த பிராந்தியத்தில் கடந்த 5 இனக்குழு மோதல்கள் காரணமாக சுமார் 3 மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஆப்பிரிக்க யூனியனும் ஐநா அமைதி காக்கும் படையும் கூறியிருக்கின்றன.
இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான மோதல்கள் 3 ஆங்காங்கே நீடித்து வரும் சூழ்நிலையில் 7 ஊர்களில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவை அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். மாநிலத்தின் கோடைக்கால தலைநகர் ஸ்ரீநகரின் தென்கிழக்கே இருக்கின்ற கிஷ்த்வார் என்ற ஊரில் கடந்த வெள்ளிக்கிழமை பெருநாள் தொழுகைக்கு பின்னர் இந்தியா எதிர்ப்பு கோஷங்களை முஸ்லிம்கள் எழுப்பியதற்கு இந்துக்கள் ஆட்சேபம் தெரிவிக்க கலவரங்கள் வெடித்திருந்தன.
சீனாவில் இணையதள கண்காணிப்புக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் உள்ள பிரபலங்கள் தமது வலையமைப்பில் உள்ளவர்கள் மத்தியில் நல்ல பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். பிரபலமானவர்கள் அபாயகரமான எந்த ஒரு செயற்பாட்டையும் நிராகரிக்க வேண்டும் என்று லூவே என்ற அதிகாரி தெரிவித்திருக்கிறார். கடந்த மாதம் பிரபல சீன படகர் வு ஹாங்ஃபெய் தான் உள்ளூராட்சி கட்டடம் ஒன்றை கொண்டு வைத்து தகர்க்கப் போவதாக தகவல் வெளியிட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார்.
இலங்கையின் தலைநகர் கொழும்பில் கிராண்ட்பாஸ் பகுதியில் நேற்று இரவு தாக்குதலுக்கு உள்ளான பள்ளிவாசலை அங்கிருந்து அகற்றி அதன் பழைய இடத்திற்கே மாற்ற உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் இன்று இரவு முதல் நாளை காலை 7 மணி வரை மீண்டும் அந்த பகுதியில் போலீஸ் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணி அளவில் சம்பவ இடத்திலிருந்த உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவரிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
படையினர் வந்து பிரதேசத்தை முழுமையா தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்காங்க. சலக தடுப்பு போலீசார் இப்போ ஸ்தலத்துக்கு மேலதிகமாக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அதனை விட அந்திய பகுதியில் இருக்க போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகளும் கடமையில் ஈடுபட்டப்பட்டிருக்கிறார்கள். இங்கே கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை நிலவுகின்றது. பள்ளிவாசலை மூடுமாறுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுக்கு மேலதிகமாக இப்போது இந்த பிரதேசத்தில் உள்ள சிங்கள மக்களும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் இப்போது கலைத்துக் கொண்டிருக்கிற இடத்துக்கு அரசாணையில் இருக்கக்கூடிய விகாரைக்கு அருகில் கம்புகள் மற்றும் பொண்டுகளுடன் நிறைய சிங்கள மக்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அதனை அந்திய பிரதேசத்திலே கலக தடுப்பு போலீசாரும் பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். விசேடமாக இன்னும் அரை மணிக்கு நடந்ததுக்கு முதல் இந்த பிரதேசத்திலே ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. யார் என்று தெரியாமல் ஒரு திடீரென இடம் தெரியாத ஒரு குழு ஒன்று தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இன்னும் கலக தடுப்பு போலீசார் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்டு கடும் நடவடிக்கைகளை அவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியாமல் போனது.
இன்று காலை அந்த பிரதேசத்துக்கு அமைச்சர்மார் வந்திருந்தார்கள். முஸ்லிம் மற்றும் சிங்கள தரப்புகளிடம் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டதா, என்ன முடிவு வந்திருக்கிறது?
இந்த பிரதேசத்துக்கு அமைச்சர்களான ரிஷாத் பதிவி, பிரதி அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா, அதே போன்ற ஹிஸ்புல்லா மற்றும் அமைச்சர் சம்பி பிரணவக் ஆகியோர் விஜயம் செய்திருந்தார்கள். அவர்கள் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தியதும் காண முடிந்தது. ஒரு பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம் தரப்பு உறுதியாக இருக்கிறது, இந்த பள்ளிவாசலை அந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடாது என்பது. பாதுகாப்பு தரப்பினர் அந்த பள்ளிவாசலை அதன் பழைய இடத்துக்கு மாற்றுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது அமைச்சர்களிடம். அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு அவர்களிடம் வேண்டப்பட்டது. பள்ளிவாசல் புதிய கட்டிடத்திலே முழுமையாக சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதே இந்த பிரதேசத்தினுடைய முஸ்லிம் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த பிரதேசத்தில் 450 முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு ஒரே ஒரு பள்ளிவாசல் மட்டுமே இருக்கிறது. அதே போன்று 2 விகாரைகள் இருக்கின்றன. 150 சிங்கள் குடும்பங்கள் மட்டுமே இந்த பிரதேசத்தில் வசிப்பதையும் இந்த நேரம் அந்த நேரத்தில் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. பள்ளிவாசல் இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட மாட்டாது என்ற உறுதியான கருத்தினை அவர்கள் இந்த பிரதேச முஸ்லிம்களுக்கு சொல்லுவதில் சென்றிருக்கிறார்கள். அதே இடத்திலே புதிய பள்ளிவாசல் இயங்கும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அமைச்சர்களிலே அது தொடர்பில் கதைக்கப் போவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் தற்பொழுது கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவு குறிப்பிட்ட பிரதேசத்தில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுவதாக ஒளிபரப்பு மூலம் போலீசார் அறிவித்து வருவதை நாங்கள் இப்போது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
அந்த பிரதேசத்தில் கலகங்களில் ஈடுபட்ட அல்லது அடிதடிகளில் ஈடுபட்ட எவரையாவது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள்?
பள்ளி ஊடக பிரிவினை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரையில் அவர்கள் அடையாளம் காணப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை என பள்ளி ஊடக பிரிவு தெரிவித்தது.
சிங்கள மக்களுக்கு சொந்தமான வீடுகளும் சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. அது பற்றி என்ன தகவல் உங்களிடம் இருக்கிறது?
ஒரு இனம் தெரியாத குழு ஒன்று இந்த பிரதேசத்தில் நடமாடி வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகிறார்கள். யார் என்பது இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. அவர்கள் சிங்கள மக்களின் வீடுகளையும் சேதப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. நாங்கள் நேரடியாக சேர்ப்பாங்க சிங்கள மக்களினுடைய வீடுகளினுடைய கண்ணாடிகளும் அங்கே உடைக்கப்பட்டிருந்தன. பிரதேசத்திலே பதற்றமான ஒரு சூழல் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அமைச்சரான சம்பிக்கு கணவர்கள் மீண்டும் பிரச்சனமாக இருக்கிறார். அருகே இருக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு தான் அவர் வந்திருக்கிறார். எனவே சிங்கள மக்கள் கைதட்டி அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
முஸ்லிம் ஜனதாவ கலிங் வந்தனாமான கரகணிமின் சிட்டபு ஏ பேரணி தேவஸ்தானேட் ஏ அப்பசு யானவா ஏ ஸ்தானே தனட்ட வந்தனாமானேட் துடு நொதிச்சு போருக்ஷாக்தினோ ஏக இவத்கல்லா ஏ ஆயிட்ட ஏ தேவஸ்தானே கட்டிட்டு கரகணியான அவஸ்தாவில் அபினோ.
அந்த இடத்திற்கு அமைச்சர் சம்பிக்கர் அணவக்கா வந்திருந்தார். சம்பிக்கர் அணவக்கா என்ன வகையான கருத்துக்களை இப்பொழுது அந்த இடத்தில் தெரிவித்தார்?
புத்தசாசன அமைச்சரிடம் பெற்ற கூட்டத்தை தொடர்ந்து அவர் இங்கு விஜயம் செய்திருக்கிறார். பழைய பள்ளிவாசலை கருத்தில் இருக்கக்கூடிய அந்த மோதியை அகற்றி அந்த பழைய பள்ளிவாசலில் விஸ்தரித்து அங்கே முஸ்லிம்கள் நடவடிக்கைகளை தொடரக்கூடிய மாதிரியே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் புதிதாக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலை மூடிவிடுவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பழைய பள்ளிவாசலினுடைய இடம் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு சொந்தமானதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து பெற்றுக் கொடுக்கவும் இணக்கம் காணப்பட்டிருப்பதாக அமைச்சர் சம்பிக்கிறான் அவர்கள் சற்று முன்னேறிங்களிடம் தெரிவித்தார்.
மிகுந்த சிரமங்களுக்கு இடையே இந்த உரையாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டதால் ஒலிப்பதிவு தரத்தில் இருந்த குறைபாடுக்காக வருந்துகிறோம். இதேவேளை கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இன்று மத விவகார அமைச்சகத்தில் நடைபெற்ற ஒரு உயர்மட்ட கூட்டத்தில் அரசில் அங்கம் வகிக்கும் சில முஸ்லிம் அமைச்சர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் பிரதிநிதிகள் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கூட்டம் முடிந்த பிறகு அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர் என் எம் அமீன் அவர்களிடம் கேட்டேன்.
புதசாசன அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளிவாசலை முன்பிருந்த பள்ளிவாசல் இடத்தில் ஏற்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அங்கே ஒரு அரச மரம் இருக்கின்றது. அந்த அரச மரத்தை நீக்கி தருவதற்கு பௌத்த பிக்குகள் இணக்கம் தெரிவித்தார்கள். அதே இடத்தில் பள்ளிவாசலை நாளையிலிருந்து அந்த இடத்தில் ஏற்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி தற்போது தற்காலிகமாக இயங்கிய பள்ளிவாசலை மூடிவிடுவது என்றும் பிரதேசத்துடைய சமாதானத்தையும் ஐக்கியத்தை முன்னெடுத்து ஒற்றுமையாக செயல்படுவதாகவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி நாளை பழைய பள்ளிவாசலுக்கு நாளை காலையில் இருந்து செல்வார்கள். அங்கே முக்கியமாக கால்வாய் அபிவிருத்தி திட்டத்திற்காக பள்ளிவாசலின் ஒரு பகுதியை சுவீகரிப்பதற்காக அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தீர்மானித்திருந்தது. அதனை கைவிடுவதற்கும் பள்ளிவாசலை அங்கே நிர்மாணித்து கொடுப்பதற்கு முடிந்த அளவு அரசாங்கம் அதற்கான உதவிகள் வழங்குவதற்கும் தீர்மானித்தது.
இப்ப இன்றைக்கு கூட்டத்துல வந்து முஸ்லிம்கள் தரப்பில் யார் யாரெல்லாம் பங்கு கொண்டாங்க, பங்கு பெற்றுக் கொண்ட அமைச்சர்களின் கருத்துக்கள் என்னவாக இருந்தன?
முஸ்லிம்கள் தரப்பில் அமைச்சர் ஃபௌசி, ஆளுநர் அலவி மௌலானா, அமைச்சர் ஃபாகீன், அமைச்சர் ரிஷாத் பதீன், பிரதியமைச்சர் ஃபைசர் முஸ்தபா, பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லா, இப்படி முஸ்லிம்கள் தரப்பில் ஜிமித்துல்மாவின் பிரதிநிதிகள், முஸ்லிம் கவுன்சில் பிரதிநிதிகள், பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டார்கள். பௌத்த தரப்பிலே அமைச்சர் சம்பிக்கர் அணவக்க, தினேஷ் குணவர்தன அமைச்சருடைய தலைமையில் ஃபௌசி அவர்களுடைய கூட்டு தலைமையில் நடைபெற்றது. சம்பிக்கர் அணவக்க மாகாண அமைச்சர் உதயகம்மன் பில உட்பட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த முக்கியமான பௌத்த பிக்குகள் பலரும் அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற எல்லை பிரதேசத்திலே இருக்கின்ற பொறுப்பான இரண்டு பௌத்த பிக்குகள் உட்பட பல பௌத்த பிக்குகளும் கலந்து கொண்டார்கள்.
இப்ப இன்றைக்கு எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை வந்து யார் மேற்பார்வை செய்வாங்க?
போலீஸ் மா அதிபர் அங்கு இருந்தார்கள். பௌத்த சமவிவகார அமைச்சு செயலாளர் தசநாயக் அவர்களின் தீர்மானத்தை அதிபரோடு இணைந்து மேற்கொள்வதற்கு இணக்கப்பட்டுகின்றது. இப்போது இவர்கள் கூட்டம் முடிந்ததும் அங்கே கூடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான இதர மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக இந்த அமைச்சர்கள், இந்த முக்கிய பௌத்த பிக்குகளும், உடமாக்கள் எல்லோரும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இன்னும் பலத்த நிலை நீடிக்கின்றது. ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.
இப்ப இன்றைக்கு இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து முஸ்லிம் சமூகத்திற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா?
முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக திருப்தி அளிக்கொள்ள முடியாது. அவர்கள் புதிதாக பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல் என்ற இடத்தை அவர்கள் இழக்கிறார்கள். என்றாலும் கூட அந்த வீதியிலே அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பள்ளிவாசலை புனரமைத்து கட்டியிருப்பதற்கு அரசாங்க உதவியோடு புனத்து கட்டியிருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். இது ஒரு வகையிலே ஒரு வெற்றி. மறுவகையிலே ஏற்கனவே புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலை இழக்கின்ற வகையிலே அவர்களுக்கு ஒரு தோல்வி என்றால் ஒரு பக்கத்திலே. என்றாலும் கூட விட்டு கொடுப்புகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வீதியிலே வாழ்கின்ற மக்களுடைய எதிர்கால நலனை கருத்தை கொண்டு தீர்மானம் எடுக்கப்பட்டதாகத்தான் அறிகிறேன்.
இப்ப இன்றைக்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் வந்து முஸ்லிம் சமூகத்திற்கு முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை என்றால் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இஸ்லாமிய அமைச்சர்களும் அரசில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைச்சர்களும் இருக்கின்றார்களா?
பொதுவாக அவர்கள் உச்சகட்டத்திற்கு முயற்சி செய்தார்கள். இந்த இடத்தில் ஏற்கனவே புதிதாக நிறுத்தப்பட்ட பள்ளிவாசலை தொடர்ந்து நடத்துவதற்கும் பழைய பள்ளிவாசலை மூடிவிடுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். கூட அந்த முயற்சிக்கு மறுதரப்பிலே அவ்வளவு ஆதரவு இருக்காத காரணமாக அவர்கள் இந்த இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள்.
அரச தரப்பில் பௌத்த தரப்பில் இன்றைக்கு கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் வந்து இன்றைக்கு முடிவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களா?
அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் சென்றார்கள். அவர்கள் ஒன்று அவர்களுடைய ஒரு பக்கத்திலே அந்த முஸ்லிம் பள்ளிவாசலில் இருக்கின்ற அரச மரத்தை அவர்கள் வெட்டி தருவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விட்டுக் கொடுப்புதான். ஏனென்றால் அவர்களுடைய புனிதமான அரச மரத்தை அவர்கள் சில சமய வழிபாடுகளை செய்து அதனை மாநகரசபை மூலமாக வெட்டி விடுவதற்கு அவர்கள் இணங்கியிருக்கிறார்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர் என்எம் அமீன். இந்த விஷயம் குறித்து இன்று நடைபெற்ற கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் முஸ்லிம்களுக்கு ஏற்புடைய வகையில் இருக்குமா என்று அதில் கலந்து கொண்ட மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா அவர்களிடம் கேட்டேன்.
திருப்தி என்ன தற்காலிகமாக நாங்கள் அவர்கள் சொல்வதான் ஒப்புக்கொள்ள வேண்டியதா இருக்கின்றது. உண்மையிலே நினைக்கின்ற பொலிசுடைய பிள்ளையின காரணத்துக்காக தான் இப்படி போன சம்பவங்கள் ஏற்படுகின்றது. உடனடியாக அவ்வப்போது நிறைவேறக்கூடிய விஷயங்களுக்கு போலீஸ் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவு வந்திருக்காது. அதாவது நான் நினைக்கின்ற நீங்கள் மறைமுகமான முறையிலையும் வெளிநாட்டு அதாவது வெளி சக்திகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக ஜனாதிபதிக்கு திரும்ப பாதிக்கின்றோம். ஜனாதிபதி ரொம்ப கவலையோடு இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை பற்றி. உடனடியாக இனிமேல் இப்படி போன்ற விஷயங்கள் இனிமேல் மேல் நடக்கக்கூடாது என்பதை நான் போலீசுக்கு முன்னதாக சொன்னேன். போலீசார் உண்மையிலே உதாசீனம் செய்வதற்கு காரணத்தினால்தான் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது.
கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் மீதான தாக்குதலுக்கு சில வெளிநாட்டு சக்திகள் காரணமாக இருக்கக்கூடும் குற்றச்சாட்டை எதன் அடிப்படையில் எதன் ஆதாரத்துல வந்து நீங்க சொல்றீங்க? அப்படியான ஒரு அச்சம் வருவதற்கு என்ன காரணம் உங்களுக்கு?
காரணம் என்ன வந்தால் இது மூணாவது வெளிநாட்டு இருந்தாலும் உள்ளிருந்து வெளிநாட்டு அதாவது கைப்பொம்மைகளாக ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். புதுசாக வந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லோரும் நல்லா தெரியும். இந்த நாட்டிலே பல பல நீங்கள் யாரும் தெரிஞ்ச விஷயமே. அதாவது நான் குற்றச்சாட்டும் பொழுது நல்ல ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டும் இல்லை. இப்போது இந்த மாதிரி சம்பவம் இப்போ நடக்கவில்லை. ஊரக மாநாட்டிலே இன்றைக்கு போலீஸுக்கு நேரில் சொன்னேன், நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதனாலதான் இந்த மாதிரி நடக்கணும் என்று போலீசுகள் வாய் மூடிக்கொண்டிருந்தார்கள். உயர் மன்றத்திலே போலீஸ் ஐஜிபி வந்திருந்தார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இல்லாத எதிரான கொள்கை கூறக்கூடிய அதாவது செய்யக்கூடிய குழப்பத்தை ஏற்படக்கூடிய விசாரிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள்.
இன்றைக்கு வந்து முஸ்லீம் அமைச்சர்கள் நீங்கள்லாம் கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க, ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?
நம்பிக்கையோட வாழ வேண்டியா இருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்றால் உடனடியாக போலீசுடைய உதாசீனம் தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிரச்சனையை ஆரம்பிக்கும் பொழுதே போலீசாவது நடவடிக்கை எடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதில் வந்து அவர் தவறி விட்டார்கள். அதனால ஜனபதி அவர்களை நாங்கள் அதை சுட்டிக்காட்டிருக்கின்றோம். இல்லாவிட்டு நான் நினைக்கின்ற ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது மாத்திரம் அல்ல, இதற்காக நாங்கள் உண்மைக்கின்ற பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டி வரும். அதற்கு வழிவகை அரசாங்கம் இடமளிக்க கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை.
இப்போ போலீஸ்காரர்கள் வந்து இனிமேலாவது இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஜனாதிபதியிட்ட வலியுறுத்தி கூறுவீங்களா அதை பத்தி?
வேற்றுமை இல்லாத மனிதன் ஜனாதிபதி அவர்கள். எனக்கு கடந்த 50 வருடம் ஜனாதிபதி தெரியும். அதனால் ஜனாதிபதி பாடப்பட்டுமின்றி இது ஈடுபடுவது நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி நம்பிக்கை இல்லாவிட்டால் மாற்றி அதாவது இருக்கக்கூடிய போராட்டத்திலே மற்ற விஷயத்தை நாங்கள் அதில் ஈடுபட வேண்டிய கடமையை எங்களுக்கு அதாவது வற்புறுத்த செய்வார்கள்.
இன்றைக்கு வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும், பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடக்க வேண்டும் எல்லாம் கூட அப்படின்லாம் கூட கூறியிருக்கீங்க இல்லையா?
பள்ளியை திரும்ப அந்த நிலைமைக்கு அந்த பள்ளியை திருத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் அதில் குறிப்பிட்டு இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர் கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுக்க தான் வேணும். இல்லாவிட்டால் நாங்கள் மனித உரிமை சட்டத்துக்காக நாங்கள் அதை வெளிநாட்டில் இதை சமர்ப்பித்து தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாரபட்சமின்றி இதற்காக வேண்டி பின்னணி யார் இருக்கின்றார்கள், இது காரணம் என்ன என்பதை நன்கறியதற்காக வேண்டி ஒரு இதை நாங்கள் விசாரணையை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதை நான் நம்புகின்றோம். அது சரியான முறையில் அது நடக்கும் என்று அப்படி இல்லாத பட்சத்திலே எங்களுடைய நாட்டு பிரச்சனை வெளிநாட்டுக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் தயாரில்லை. ஆனால் எங்களை அப்படி அந்த அளவுக்கு எங்களை தள்ளப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
இப்ப இன்னைக்கு கூட்டத்துல வந்து முஸ்லிம் அமைச்சர்கள் யாராவது பதவி விலகிறதா அப்படியான ஒரு எண்ணத்துல இருந்தாங்களா? அது மாதிரி விவாதம் நடைபெற்றதா?
அதுதானே இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் அறிவு. பதவி விலகுவதை பற்றி பேசி வரவில்லை. ஆனால் பொறுப்போடு இன்றைக்கு பேசினார்கள். அதோடு அவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு அவர் ரொம்ப ஆத்திரத்துடனும் ரொம்ப வேதனையுடன் தான் பேசினார்கள். இது வந்து எல்லோரும் ஜனாதிபதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு தான் இந்த கூட்டம் நடக்க காரணம். அதனால ஜனாதிபதி அவர்கள் இதை இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை.
மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடக்கு உட்பட மூன்று மாகாண சபைகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல்கள் நடைபெறவுள்ள சூழலில் கட்சிகள் தமது தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு வருகின்றன. எனினும் மாகாண சபை தேர்தல்கள் இலங்கையின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட 13வது அரசியல் திருத்தமும் மாகாண சபையும் தமிழ் மக்களுக்கான அரசியல் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்ற நிலைப்பாட்டில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணத்தை இன்று தெளிவுபடுத்தியிருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையிலேயே போட்டியிடப் போவதாக தெரிவித்து கடந்த 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணித்திருந்தது. ஆயினும் தற்போது வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டு வடமாகாணத்திற்கு தனியாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த மாகாண சபையின் கூட்டமைப்பு ஏன் போட்டியிடுகின்றது என்பது குறித்து கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அந்த கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் மத்தியில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தவில்லை என்ற போதிலும் இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது என சுட்டிக்காட்டினார்.
இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தமும் நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்ட அவசியம் காரணமாக இந்த அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்துவதற்கு இப்பொழுது முன்வந்திருக்கிறதே தவிர இது ஏதோ தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவோ அல்லது இதுதான் எங்களுடைய இனப்பிரச்சனையின் அடிப்படை என்றோ நாங்கள் இந்த தேர்தலில் ஈடுபடுவதாக இல்லை. இது ஒரு களமாக அமைகிறது. எதிர்காலத்தில் எங்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு இது தளமாக அமையும். சர்வதேச சமூகமும் குறிப்பாக இந்தியாவும் வடமாகாண சபையினுடைய தேர்தலின் முக்கியத்துவத்தை பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறார்கள். தமிழர்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களின் இறுதியாக சர்வதேசமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமைக்கு மேலும் வலுவை சேர்க்கின்ற வகையில் எமக்கு கிடைத்த ஜனநாயக சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் எங்கள் மக்கள் அரசாங்கத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் தங்களது திட்ட சங்கல்பத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறது. அதுதான் இந்த வடக்கு மாகாண சபை தேர்தல். சர்வதேசத்துக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய திட்ட சங்கல்பத்தை மீண்டும் நிரூபித்திருக்கின்றோம் என்று அவர்கள் உணரக்கூடியதாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும்
என்றார் மாவை சேனாதராஜா அவர்கள். இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை முதலமைச்சருக்கான வேட்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் அகிம்சை வழி போராட்டம் ஆயுத போராட்டம் என்ற வகையில் 3ஆம் கட்ட போராட்டமாக மாகாண சபை தேர்தல் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இது மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டியிருக்கின்றது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
ஆயுத போராட்டத்தால் எமது பிரச்சனைகள் உலகறிய செய்யப்பட்டுள்ளதால் ஆயுத போராட்டத்தால் ஏற்பட்ட நன்மை அதுதான். இந்த கட்ட போராட்டம் மீண்டும் ஜனநாயக முறைப்படி ஆனால் சர்வதேச நாடுகளின் புரிந்துணர்வுடனும் ஒத்துழைப்புடனும் தொடரப்போகின்றது. முதலில் எமக்கு தேவைப்படுவது மக்களின் ஜனநாயக ஆதரவு. ஆயுததாரிகளுக்கு அது இருக்கவில்லை என்று கூறும் சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் மக்களின் ஆணையை பெற்றவர்கள் என்பதை எடுத்து கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்க பட்டுள்ளோம் என்று கூறக்கூடியதாக இருந்தால் எமது குரல் சர்வதேச அளவில் கேட்கக்கூடியதாக அமையும். நாங்கள் 13வது திருத்தத்தை அமுல்படுத்த சகல நடவடிக்கைகளையும் எடுத்து அரசாங்கமானது முட்டுக்கட்டைகளை எம்முன் வைத்துள்ளது என்பதை சர்வதேசத்திற்கு எடுத்து கூறும் போதுதான் எமது 3ஆம் கட்ட போராட்டம் உண்மையில் தொடங்கும். எனவே இந்த தேர்தல் வெறுமனே வாக்கு கேட்டு பெறும் ஒரு தேர்தல் அல்ல. தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் தேர்தல் இது. வட இலங்கை தமிழ் மக்களின் குரல் சர்வதேச அரங்கில் ஒலிக்க வைப்பதற்கான அதிமுக்கிய தேர்தல்
என்றார் வடமாகாண சபை முதலமைச்சருக்கான வேட்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பு அது. அடுத்ததாக இந்திய செய்திகள். இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பாகிஸ்தான் கொள்கையை குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கடுமையாக சாடியுள்ளார். அண்மையில் கட்டுப்பாட்டு எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய அரசு வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் பாதுகாப்பை உதாசீனப்படுத்துகிறது என்று ஹைதராபாத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி கூட்டத்தில் அந்த கட்சியின் தேர்தல் பணிக்குழுவின் தலைவரும் பிரதமர் வேட்பாளர் என்று கருதப்படுபவருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் சாதாத்.
इसी हफ्ते पाकिस्तान की सेना ने आकर के हमारे देश के रक्षा करने वाले मां भारती के लिए जीने मरने वाले
இந்திய சிப்பாய்கள் சிறச்சேதம் செய்யப்பட்ட போது பாகிஸ்தானை அதற்கு பதில் சொல்ல வைப்போம் என இந்திய பிரதமர் சூளுரைத்திருந்தார். ஆனால் பாகிஸ்தானிய ராணுவம் மீண்டும் இந்திய சிப்பாய்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா இப்போதும் மௌனமாகத்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் தான் கொடுத்த வாக்குறுதிகளை மீறிக்கொண்டே இருக்கும் போதும் இந்த தேசம் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது?
காரணம் ஹுவா கி பாகிஸ்தான் ஏக் கே பாத் ஏக் ஜுல்ம் கர்த்தா சலா ஜா ரஹா ஹை और 125 करोड़ का देश चुपचाप सारी चीजें
என பல்லாயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் மத்தியில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி முழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடி நியமிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உரையாற்றிய முதல் பொதுக்கூட்டமாக ஹைதராபாத்தில் நடந்த பாஜக இளைஞரணி கூட்டம் அமைந்திருந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியே உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்படுவார் என்று வலுவான அறிகுறிகள் தென்படும் சூழ்நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தில் 5 ரூபாய் கொடுத்து நுழைவு சீட்டு வாங்கிக் கொண்டு ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய தேசத்துக்கு பாதுகாப்பு அளிக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு வல்லமை இல்லை, ஆனால் இந்த அரசாங்கம் வாக்கு வங்கி அரசியலில் கழுத்து வரை மூழ்கி போயிருக்கிறது என மோடி சாடினார். ஆந்திராவில் தெலங்கானா மக்களுக்கும் சீமந்தரா மக்களுக்கும் இடையில் காங்கிரஸ் ஒரு பிளவை உருவாக்க முயல்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவையும் தமிழகத்தில் அதிமுக தலைவர் ஜெயலலிதாவையும் நரேந்திர மோடி பாராட்டினார். குஜராத்தைப் போல தமிழகத்தில் ஜெயலலிதாவின் அரசாங்கம் மக்களின் தொழில் திறன்களை வளர்ப்பதில் முதலீடு செய்கிறது என அவர் புகழ்ந்தார். இவர்கள் எல்லோரும் பாஜகவுடன் கைகோர்த்து நாட்டிலிருந்து காங்கிரஸை விரட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் கலவரம் மூண்ட கிஷ்ட்வார் பகுதியை பார்க்க பாஜக தலைவர் அருண் ஜேட்லி சென்றபோது அவரை விமான நிலையத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் தடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமார் அப்துல்லா மீது மோடி குற்றம் சாட்டினார். மோடியின் வருகையை முன்னிட்டு ஹைதராபாத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சாதாத். நிறைவாக, நடிகர் விஜய் நடித்துள்ள தலைவா திரைப்படம் தமிழகத்தில் வெளியாவது தொடர்பான முட்டுக்கட்டை தொடர்கிறது. அந்த படத்துக்கு கேளிக்கை வரி கோரி தாக்கல் செய்த மனுவும் தமிழக அரசால் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. தமிழகத்தில் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி அளிக்கும் விஷயம் பாரபட்சமாகவும் கேலிக்கூத்தாகவும் உள்ளது என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் TN கோபாலன்.
பிரபல நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்திருக்கும் தலைவா திரைப்படம் இன்னமும் தமிழக திரையரங்குகளை எட்டவில்லை. பல்வேறு சிக்கல்களை அது தொடர்ந்து சந்தித்து வருகிறது. ஏமாந்து போன ஒரு விஜய் ரசிகர் கோவையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது கேளிக்கை வரி விலக்கு அளிப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டிய தமிழக அரசின் குழு திரைப்படத்தில் வன்முறை, பிறமொழி கலப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் காட்சிகள், வசனங்கள் இவை இருப்பதால் அப்படத்திற்கு வரி விலக்கு இல்லை என அறிவித்திருக்கிறது. தமிழ் திரையுலக நிகழ்வுகளை நீண்ட காலமாக அவதானித்து வரும் செய்தியாளர் ஆந்தை குமார்,
கேளிக்கை வரிங்கிறது இப்ப கேலிக்குத்தான ஒரு வரி ஆயிடுது. என்ன காரணம்னா, இந்த கேளிக்கை வரி முழுக்க முழுக்க வந்துகிட்டு ரசிகர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு ஆதாயம். ஆனா இந்த ஆதாயத்தை முழுக்க முழுக்க தியேட்டர் ஓனர்களும் வந்துட்டு தயாரிப்பாளர்களும் சேர்ந்து பங்கு போட்டதுலதான் வந்துட்டு ஆர்வம் காட்டுறாங்க. திமுக தலைவர் கருணாநிதி வந்துட்டு தமிழ் பெயரை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காகவும் தமிழ்ல வந்துட்டு ஆர்வம் காட்டணும், தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு வளர்றதுக்கு முழுக்க தமிழ்ல பெயர் வைத்தவங்களுக்கு வரி விலக்குங்கிற மாதிரியான ஒரு இதை பண்ணாரு. பெயர்களை மட்டும் பயன்படுத்திட்டு உள்ள வந்துட்டு எல்லா விதமான ஒரு வன்முறை விஷயங்களையும் ஒரு தகாத விஷயங்களையும் வச்சு அந்த வரி விலக்கை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க.
அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பெயரில் தமிழ் இருந்தால் மட்டும் போதாது, ஓரளவிலான தரமும் வேண்டும், அப்போதுதான் வரி விலக்கு என்று கூறி சில புதிய விதிகள் உருவாக்கப்பட்டன. ஆனாலும் பெரிதாக மாற்றமில்லை.
இப்போ இந்த தலைவா விஷயத்திலயும் வந்துட்டு என்னன்னா, அரசியல் தான் நடக்குது. இந்த அரசு வச்சுக்கிட்டு தனக்கு வேண்டியவங்களை வேண்டாதவங்களை வந்துட்டு பழி வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. கட்டுப்பட்டு இருக்க மாட்டேங்கிறாரு ஜனாதிமுக தலைமைக்கோ இல்ல வந்துட்டு ஒரு இதுக்கோ கட்டுப்பட்டு இருக்க மாட்டேங்கிறாரு, இருக்கு தான் விருப்பப்படுற இடத்துக்கு வரல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட குட்டு தான் இது. இதே இதுதான் வந்துட்டு ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படத்துக்கு வந்துகிட்டு இதே அதிமுக அரசுல வந்துட்டு கேளிக்கை வரியே கொடுக்கப்படல. அதுக்கு வந்துட்டு அவங்க கோர்ட் வரைக்கும் போய் போராடி கடைசி நேரத்துல வாங்கினாங்க. ஏன்னா அந்த ஸ்டாலின் பையன் வந்துட்டு உதயநிதி எடுத்தார். இது ரசிகர்கள் யாராவது கொஞ்சம்
முன்னெழுத்திக்கு வரி விலக்கு கிடைக்காது என்ற சூழலில் தலைவா தயாரிப்பு நிறுவனம் சில மாற்றங்களை செய்து அனைவருக்குமான பெற்றுவிட்டது. இந்நிலையில் தமிழக கேளிக்கை வரி குழுவினரை திருப்திப்படுத்தும் வகையில் மேலும் சில கத்தரிப்புகளையும் செய்து வரி விலக்கையும் பெற்று திரைப்படம் அடுத்த வாரமே வெளியாகக்கூடும் என்கிறார் குமார்.
யூ சர்டிஃபிகேட் வாங்கினதுனால அவங்களுக்கு கேளிக்கை வரைக்கும் அலோடு கிடைச்சிருக்கு லீகலாக. பட் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இவங்க சொல்கிற அந்த சில கட்டுகள், ஒரு நாலஞ்சு கட்டுகளை வந்துட்டு எடுத்துக்கிட்டு சில வசனங்கள் இருக்கலாம், அந்த வசனங்களெல்லாம் நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க எழுதி கொடுத்து திரும்ப அதை வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு
என்றார் குமார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன் வழங்கிய செய்தி குறிப்பு அது. நேயர்களே, பிபிசி தமிழோசின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எமக்கு தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.